ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா பூத விவேகத்துல 61 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அந்த 61வது ஸ்லோகத்துல என்ன நமக்கு புரிய வச்சாருன்னு பார்த்தா, அந்த சத்து மாத்திரம்தான் இருக்குது, ஆனா அந்த சத்தின் அதிஷ்டானத்துல தான் எல்லா பூதங்களும் படைக்கப்படுது. அதுக்கு முதல் பூதமா ஆகாச பூதம் தோன்றியது. அந்த முதல் ஆகாச பூதத்தின் தோற்றம் தான் இருமைகளுக்கு தொடக்கமா இருந்தது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு புரிய வச்சார். அதாவது முதல் முதல்ல இருமை எங்க தொடங்கியது அப்படின்னா, ஒரு ஆகாச பூதத்துலதான் இருமை தொடங்கியது. ஏன்னா முதல்ல சத்து மாத்திரமே இருக்கும்போது அங்க ஒருமை இயக்கத்துவம் இருந்தது. ஆனா அந்த சத்திடம் இருந்து ஒரு சித்து வெளிப்பட்ட உடனே, அது ஆகாசமா மாறின உடனே, அது தனித்து ஒரு ஆகாசத்திலிருந்து அந்த இருப்பிலிருந்து பிரிந்து விட்டது போல தோன்றுகிறது. அப்ப அதுக்கு இடம் கொடுப்பது சத்து தான் அப்படிங்கறத நாம விசாரணை பண்ணி புரிந்து கொண்ட பிறகு, அப்ப சத்தும் ஆகாசமும் அங்க சேர்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் கடந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்தினார். இப்ப 62வது ஸ்லோகத்துல மீண்டும் அதை பற்றி விரிவா பேச போறார். ஏன்னா இது வந்து பூத விவேகம் அப்படிங்கிறதுனால பஞ்ச பூதங்களுடைய படைப்பும் அந்த படைப்பின் சாராம்சமா இங்க நம்ம எல்லாம் எப்படி வந்தோம் என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார். இப்ப 62 பார்க்கலாம். சத்வஸ்து அதிக விருத்தித்வாத்து தர்மி வியோம்னஸ்து தர்மதா யா சதகா பிருத்தக்காரே புருகி வியோம கிமாத்மகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, சத்துங்கிற வஸ்து வந்து எல்லாவற்றிலும் மேலோங்கி இருப்பதினால அதற்கு பெயர் வந்து தர்மி. ஆகாசம் அதற்குள் ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது ஒளி என்ற ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டதுனால அதற்கு பெயர் தர்மம். அப்ப இங்க தர்மி தர்மம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை சொல்றார். தர்மின்னா அடித்தளம், தர்மம்னா ஒரு குணத்தை கொண்டது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க அறிவால் சத்திலிருந்து ஆகாசத்தை பிரித்து பார்த்தால் ஆகாசம் என்பது எந்த இயல்புடையது என்று சொல்ல முடியுமா, அல்லது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். கிமாத்மகம், யோம கிமாத்மகம்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஆழமா அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரே ஒரு இருப்பு இருக்கு, சத்து மாத்திரமே இருக்கு, அது மட்டும்தான் எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமா அடித்தளமா இருக்குது. அதற்கு பேர் வந்து தர்மி. தர்மின்னா என்னன்னா, தர்மத்தை தாங்குவது, அதாவது குணங்களை தாங்குகின்ற ஆதாரம் தான் தர்மி. அப்போ ஆகாசம் என்ன பண்ணுது, அந்த சத்தின் மீது தோன்றுகின்ற ஒரு குணம், அந்த குணத்தினால என்ன ஆயிடுதுன்னா ஒரு சவுண்டா வெளிப்பட்டு தோற்றமாகுது முதல்ல. அப்படி இப்படி இருக்கிற இந்த நிலையில நாம் இந்த அத்தியாத்ம ஞான பாடத்தின் மூலமா விசாரணை பண்ணி பார்த்தா, சத்திலிருந்து ஆகாசத்தை பிரிக்க முடியாது என்று தெரிவதற்கு முன்னாடி எப்படி இந்த ஆகாசம் எதன் ஆதாரத்தில் நிற்கிறதுன்னு ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் பார்த்தா, ஆகாசம் சத்திடமிருந்து தனித்து நிற்கவே முடியாது என்று நமக்கு புரிய வரும். ஏன்னா இங்க விசாரம் பண்ணும்போது நமக்கு கடைசியில் என்ன புரிஞ்சிடுதுன்னா, அந்த ஆதாரமாக இருக்கின்ற தர்மி இடத்திலிருந்து தான் தர்மம் வெளிப்பட்டிருக்க முடியும். அப்ப தர்மம் தானா தனித்து நிற்க முடியாது, அதற்கு ஆதாரமாக தர்மி இருக்க வேண்டும். அப்போ குணங்களை தாங்குகின்ற ஆதாரம் தான் சத்து என்பதாக நாம் பார்க்கிறோம் என்பதாக இந்த செயல்ல புரிய வச்சுட்டார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து என்ன புரிய வைக்குது நமக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னா, ஆகாசத்தை வந்து சத்திலிருந்து பிரிக்க முயலும் எந்த முயற்சியும் நடக்கவே நடக்காது, ஆக இது முடியவே முடியாதுங்கிற ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு ஒரு விளக்கமாக முடிகிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணுவாங்க. அதாவது பூர்வ பட்சிகளுக்கும் இந்த வேதாந்திகளுக்கும் பெரிய ஒரு விசாரம் போகும், ஆர்கியூமெண்ட் எல்லாம் போகும். அப்ப எல்லாம் உட்காந்து ஆலோசனை பண்ணி அவங்க எல்லாம் பேசுவாங்க. பேசும்போது எப்படி நீ சொல்ற, இதுக்கு அதிஷ்டானம் என்ன, இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவங்க எல்லாம் உட்காந்து வேதத்தை அடிப்படையா வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து அதை முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது கடைசியில தீர்மானமா என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த சத்துங்கிற ஒரு அதிஷ்டானம் இருப்பதனால தான் இங்க எதுவுமே இருக்க முடியும், இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அப்போ சத் என்பது அதிக வியாபகம், அதனால அது தர்மி என்று சொல்லலாம், அதுதான் அடித்தளம் என்று சொல்லலாம். ஆகாசம் என்பது குறைந்த வியாபகம், ஆகவே அது தர்மம் என்று சொல்லலாம், அதுக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆகவே தர்மியை நீக்கி தர்மம் தனியாக நிற்க முடியாது, ஆகவே சத்தை நீக்கினால் ஆகாசம் தன்னிறவை இழக்கிறது என்று இங்க புரிய வைக்கிறாங்க. ஆகாசம் தனித்து நிற்கவே முடியாது என்று புரிய வைக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ஆகாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, சத்தை தவிர அங்க வேறு ஒன்றுமே இல்லை, ஆகவே அந்த ஆகாசத்தையும் நாம் சத்தை என்று சொல்வதை தவிர வேறு பதிலே இல்லை என்பதாகவே பார்க்கப்படுகிறது. அப்ப கடைசியில நாம் எப்படி சுத்தி முத்தி வந்தாலும் எதுப்பா இருக்குதுன்னா அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது, சத்து மாத்திரமே இருக்கிறதுன்னா நம்ம சொல்ல முடியும், வேற மாத்தி சொல்லவே முடியாது. வேற நீங்க என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒப்பீடு செய்து பார்த்தாலும் அதெல்லாம் அந்த விஷயத்துக்கான குணங்களை கொண்டு இருந்தாலும் அந்த குணங்களுக்கான அதிஷ்டானம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியில சத்தே தான் வந்து நிற்கும், சத்துக்கு மீறி எதுவுமே இங்க இருக்க முடியாது. அப்ப ஆகாசம்ங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் அது சத்துக்கு ஆதாரமா தான் இருக்குதே தவிர சத்து இல்லாம அது ஆகாசம் வெளிப்பட்டிருக்க முடியாது. ஆகவே ஆகாசம் என்றாலும் சத்து என்றாலும் வேறு வேறு கிடையாதுங்கிற மாதிரியே ஒரு நிரூபணம் செய்யப்பட்டு பார்க்க முடிகிறது. அப்ப இப்ப கடைசியில நாம என்ன பண்ணிட்டோம், சுத்தி முத்தி கடைசியில அந்த ஆகாசம் தான் பிரம்மங்கிற அளவுக்கு வரப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆகாசம் வெட்டவெளி தானே பிரம்மம், அதுதானே அப்படி சொன்னாங்க சித்தர்கள் எல்லாம். இப்ப நீங்க கடைசியில வெட்டவெளியே அந்த ஆகாசத்தின் அதிஷ்டானத்துல தானே இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆகாசம்ங்கிற பூதம் எதன் அடித்தளத்தில் இருக்கிறதுங்கும் போது சத்தின் அடித்தளத்தில் இருக்கிறது. ஆக சத்து இல்லாமல் ஆகாசம் இருக்க முடியாது, சத்தும் ஆகாசமும் சேர்ந்துதான் அங்கு ஒரு குணத்தன்மையில் வெளிப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆகாசத்தினிடத்திலே ஒளி என்ற குணம் இருக்கிறது, சவுண்டு என்ற ஒரு குணம் இருக்கிறது. அப்ப அந்த குணம் வந்து தனித்து இருக்க முடியாது, ஆகவே அது சத்தின் அதிஷ்டானத்தில் இருப்பதினாலே அதுவும் சத்தும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை இங்க நிரூபணம் பண்றாங்க. அப்ப இந்த விஷயங்கள், இந்த படைப்பு, அதாவது அந்த ஒரு ஆகாசத்துக்கு வந்து இடம் கொடுக்கிற ஒரு குணம் இருக்குது, ஒளி என்ற ஒரு சத்தத்தை எடுப்புகின்ற குணங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இவைகள் எதன் மீது ஏற்படுகிறது, இந்த இடம் எதன் அடிப்படையில் உண்டாகிறது, அந்த சப்தம் எதன் அடிப்படையில் தோன்றுகிறது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அதுக்கு அடித்தளமான இருப்பில் நாம் கவனத்தை கொண்டு செய்தால் அது உறுதி செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனித்து இருக்க முடியாது, அது சத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே, அதாவது படைப்புல எதுவாக வேணா இருக்கலாம், படைப்புல வந்து நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்ல வேண்டியதில்லை, பஞ்சபூதங்கள்ல நீங்க எடுத்துக்குங்க. அப்புறம் அந்த பஞ்சபூதங்களை வச்சு படைக்கப்பட்ட பொருட்கள் பல வரக கூட இருக்கலாம், ஆனா பஞ்சபூதங்களை ஆதாரமாக வைத்து கொண்டு அதை இது அது அப்படின்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும் தனித்த உண்மை என்று எதையுமே பிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு குழப்பம் வரும், ஆகவே அடித்தளத்தை பார்த்தவுடன் குழப்பம் தானே கலைந்து விடுகிறது என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க நாம் இந்த செயல் என்ன சொல்ல வருது அப்படின்னு ஆழமான விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த பூத விவேகத்துல உலகம் வந்து மறுக்கப்படுவது கிடையாது, பஞ்சபூதங்களுடைய படைப்பிலே தோன்றிய இந்த உலகம் வந்து எப்படி அதாவது சத்தியத்துக்கு எதிரான அசத்தியம் என்று சாஸ்திரம் சொல்லுவது கிடையாது. அப்ப என்ன சொல்ல வருது, அந்த அடித்தள அடையாளத்தை பிடித்து கொண்டிருப்பதினால, அதிஷ்டானமான சத்தின் மீது இந்த பஞ்சபூதங்களும் இருப்பதினால அது ஒரு மித்தியா என்றுதான் சொல்ல வேண்டும், தோன்றி மறைகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிதான் சொல்லணுமே தவிர அது இல்லவே இல்லை என்று நாம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த இடத்துலயும் நிரூபணம் பண்றார். அப்ப இந்த செயலின்படி ஒரே ஒரு தத்துவத்தை, ஒரே ஒரு வரியில நம்ம தத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா, குணம் வந்து தனித்து நிற்க முடியாது, அடித்தளமான சத்தின் அதிஷ்டானத்தில் தான் நிற்க முடியும். அப்ப இதுதான் குணா குணேசு வர்த்தந்து அப்படிங்கிற அந்த செயலை இங்க கொண்டு வந்து பொருத்தி பார்த்தோம்னா, பகவத்கீதையினுடைய அந்த ஆழமான விஷயத்தை எடுத்து பொருத்தி பார்த்தோம்னா சரியா இருக்கும், அப்படிதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதனால இங்க எந்த ஒரு குணமும் தனித்து இருக்க முடியாது, அதற்கு அடித்தளமான சத்தின் மூலமாக தான் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து 63 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவகாசாத்மகம் தச்சேத் அசத் தத்திதி சிந்தையதாம் பின்னம் சதோ சச்ச நேத்தி வக்சி சேத் வியாகதி தவகா. இந்த 63 என்ன சொல்லுதுன்னா, ஆகாசம் அப்படிங்கிறது வந்து அவகாசம் என்ற இயல்புடையது. அவகாசம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆகாசம் என்பது ஒரு இடத்தை தருகின்ற இயல்புடையது என்று சொன்னால், அந்த அவகாசம் சத்து அல்ல என்று கருதப்பட வேண்டும். ஏன்னா ஒரு இடத்தை கொடுக்கிறது என்று நம்ம பார்த்தா அது சத்தாக இருக்க முடியாது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஆகாசமோ சத்திலிருந்து வேறுபட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த நேரத்திலே அதை அசத்து என்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீ அசத்து அல்ல என்று சொல்வாயானால் அந்த கூற்று தர்க்க ரீதியாக முரண்பாடு ஆகிவிடும் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு இந்த செயலில் நம்ம பார்த்தோம்னா, இப்ப பொதுவா ஆகாசத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதை இடம் என்று ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா ஆகாசத்துக்கு, அப்ப அந்த இடம்ங்கிற ஒரு வார்த்தையை ஏத்தி பார்த்தீங்கன்னா அது சத்து இல்லைங்கிற ஒரு தீர்மானத்துக்கு தாராளமா வந்துடலாம் இல்லையா. அப்படி வந்துட்டா அதனால ஆகாசம் சத்திலிருந்து பிரித்து பார்க்கப்பட்டால், அதன் காரணமாக சத்து வேற ஆகாசம் வேற என்று இரண்டையும் பிரித்து பார்க்கப்பட்டால் ஆகாசம் என்ன ஆகும், அசத்தாகிவிடும். சத்துக்கு எதிரான ஒரு பதமாக அசத்தாக மாறிவிடும். அந்த நேரத்திலே அது அசத் அல்ல என்று கூறினால் நீ சத்து அசத்து இடையில் ஒரு மூன்றாவது நிலையை உருவாக்க முயற்சி செய்கிறாய். அது தர்க்க ரீதியாக ஏற்க முடியாது. ஆகவே ஆகாசத்தை சத்திலிருந்து பிரித்து நிறுத்தும் எந்த முயற்சியும் முரண்பாட்டில்தான் முடிவடைகிறது அப்படின்ட்டு இந்த செயலில் திடமா வந்து ஆகாசத்தினுடைய நிலைப்பாட்டை புரிய வச்சிட்டார். அப்ப இங்க எப்படி ஆகாசத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆகாசம் என்கிற அந்த வெட்ட வெளி, அந்த சித்து அறிவு ஆகாசம் எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்லுது. சித்தாகாசம், கடாகாசம், தகர ஆகாசம், மகாகாசம் அப்படின்னு நம்ம பல பேர் வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு வச்சு ஆகாசத்தை பிரித்து பார்த்தாலும், உண்மையாக நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்த்தா அந்த சத்துன்ற இடத்துலேருந்து வெளிப்பட்ட ஒரு சித்து தான் இப்படி இடம் தருவதாக அமைந்திருக்கிறது. அதுதான் ஆகாசத்தத்துவமாக விரிந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ சத்தின் இடத்துலேருந்து வெளிப்பட்ட இந்த சித்து வந்து ஒரு ஆகாச தத்துவமாக இருக்கிறதுனால அந்த ஆகாச தத்துவம் உண்மையில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கடந்த முறை விசாரணை பண்ணி பார்த்தப்போ அது வெளியே இல்லை, அது நமக்குள்ள தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் தகர ஆகாசம் அல்லது சித்தாகாசம் என்று நம்ம பார்த்தோம். அதுதான் போன தடவை 2 மணி நேரம் கிளாஸ் பேசியிருக்கோம். இந்த விளக்கம் வந்து 2 மணி நேரம் பேசியிருக்கோம். சிதம்பர ரகசியம், இது தகர ஆகாசம், சித்தாகாசத்தை எல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கடந்த 2 வகுப்புகள் கேட்டிங்கன்னா தெரியும். அப்போ என்ன நீங்கள் இந்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சத்தின் அதிஷ்டானத்தின் மூலமாக வெளிப்பட்டாலும் அந்த வெளிப்பட்டதுக்கு பேரு சித்துங்கிற அறிவு பிரகாசமா, அறிவு ஆகாசமா இருக்கிறதுனால அது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு தன்மையை எப்படி அடைந்தது அப்படின்னா, அதனுடைய இயல்பே அதுதான். அப்ப எப்படி அது இடம் கொடுக்குதுங்க அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நடைமுறையில நம்ம வெளியிருக்கிற ஆகாசத்தை பார்த்தா நம்ம மனசு என்ன சொல்லும், ஒரு பிரம்மாண்ட வெட்ட வெளி இருக்குங்க, அதுல மேல கேலக்சி இருக்கு, அதுல சூரியன் இருக்கு, சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வெளியே சொல்றோம் இல்லையா. ஆனா நம்ம வேதாந்த பாடம் என்ன சொல்லுது, அப்படி வெளியே இல்லப்பா அது உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுது. அப்ப நமக்கு அது எப்படி அவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்து நமக்குள்ள வருமா அப்படின்னு சந்தேகமெல்லாம் கடந்த வகுப்புல ஏற்பட்டோம். அந்த சந்தேகத்துக்கான விளக்கமும் போன வகுப்புல கொடுத்தோம். இப்போ அதை எப்படி பார்க்கணும்னா, இப்ப இடம் தருவதாக இருக்கின்ற அந்த சித்து என்ற ஆகாசம் இருக்கு இல்லையா, வெளிப்பட்ட ஆகாசம் இருக்குல்ல, அது எப்படி இடம் கொடுக்குதுன்னா, இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாம திருதிருன்னு முடிச்சிட்டு இருந்தீங்க. அப்பதான் அம்மா வந்து இதை பாரு மிட்டாயி, இது வந்து பிஸ்கட்டு, இது வந்து பேனா, இது பென்சில், உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது அப்படி ஒவ்வொன்றா மைண்ட் மூலமா நீங்க உள்ள வாங்கி சேர்த்துறீங்க பாருங்க. அதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும், உங்க புத்தியில தானே பதிவாகும். அப்ப உங்க புத்தியில பதிவாகுதல்ல, இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு ஒவ்வொன்றும் நீங்க பதிவு பண்றதெல்லாம் மொழி பொறுத்து மாறி கூட பதிவு பண்ணலாம். தமிழ் மொழியில வந்து அது ஒரு பேர் சொல்லலாம், ஆங்கில மொழியில ஒரு பேர் சொல்லலாம், ஹிந்தியில வேற ஒரு பேர் சொல்லலாம். ஆனா என்னவா இருந்தாலும் அந்த பெயரும் அந்த உருவமும் புதுசா உங்களுக்குள்ள வந்து திணிக்கப்படுது. ஆனா நீங்க எதுவுமே இல்லாம தான் இருந்தீங்க, எம்டியா இருந்தீங்க. ஆனா உங்ககிட்ட வந்து ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இது பாருங்க பிஸ்கட், இது பேனா, இது பென்சில் அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுக்க கொடுக்க நீங்க உள்ள வாங்கி வாங்கி கடைசியில் எங்க கொண்டு போய் நிறுத்துது உங்களை, இந்த பெரிய யூனிவர்சல்லையே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இப்ப கடைசியில் சயின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களா, இப்ப சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது, பெரிய கேலக்சி ஒன்று இருக்கு, அதுல சோலார் இருக்கு, அதுல வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிரம்மாண்ட யூனிவர்ஸே கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த கிரியேஷனே வந்து எது வச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா, உண்மையான அந்த சித்து தான் வச்சுக்கிட்டு இருக்கு, இடம் கொடுத்து வச்சிருக்கு. அந்த சித்தின் இடத்துல தான் இத்தனையும் சேர்ந்து சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கேலக்சியே இருக்கு. அப்ப இப்ப வந்து நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்ப உங்களுக்கு கேலக்சினா என்னன்னு தெரியாது, சன்னு என்னன்னு தெரியாது, மூணுனா என்னன்னு தெரியாது, அப்படி இருந்த உங்களுக்கு இப்ப பெரிய சயின்ஸே தெரியுதுன்னா, அப்ப எப்படி இதெல்லாம் வந்ததுங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த அறிவு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்ஸல உருவாக்கி தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுதாங்க அந்த சித்தருடைய போக்கு. சித்து வந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும். அப்ப வந்து எப்படி அது இடம் கொடுக்குதுன்னா, சித்து வந்து ஒரு அறிவு, அதனால அது சித்து ஆகாசம், அறிவு ஆகாசம் என்று நம்முடைய வேத சாஸ்திரம் அதை புரிய வச்சு, அது உனக்குள்ளதான் இருந்து இந்த உலகத்தை உள் வாங்கிக்குது. ஆகவே தகர ஆகாசமா அது இந்த பாடிக்குள்ள இருந்து இந்த வெளிப்புற பிரம்மாண்ட மகா ஆகாசத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப இது இருந்தால்தான் அது இருக்கும், இந்த பாடி மைண்ட் இருந்தால்தான் வெளியே அந்த பெரிய யூனிவர்சல் தெரியும். பட் இங்க பாடி மைண்ட் இல்லைன்னா வெளியே யூனிவர்சல் தெரியாது. அதுக்கு எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம், இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அது பேர குழந்தையா இருக்கலாம் இல்ல நம்ம குழந்தைங்களா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, அப்ப அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே உலகமே தெரியல, ஆனா அந்த குழந்தைக்கு உலகத்தை இப்ப நம்ம உண்டு பண்ண போறோம். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை கொடுத்து, பாரு இது பேனா, இது பென்சில், இது புத்தகம்னு அறிவை கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல உருவாக்கி கொடுக்க போறோம். அது உருவாக்கிட்ட போகுது, வளர்ந்து வர வர அது எல்லாத்தையும் ஏத்திக்கும், மனசுல ஏத்தி ஏத்தி அதை புத்தியில சேகரிச்சு அது தனக்குள்ள வச்சுக்கிற அந்த சித்தாக்காச விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்க போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊடகமா அந்த குழந்தை இந்த விஷயத்தை உள்வாங்குவதற்கு உடம்புலயும் மனசுலயும் வந்திருக்கிறதுனால, நீங்க பேனா பென்சில் அப்படின்னு சொல்றதுனால அந்த குழந்தை எடுத்து எடுத்து உள்வாங்கிக்கிட்டு அது திருப்பியும் சொல்லுது. அது என்னடா கண்ணான்னு கேட்டா இது பென்சிலுங்க, இது என்னடா கண்ணான்னு கேட்டா புக்குன்னு சொல்லும். அப்ப அது சொல்ல முடிகிற அளவுக்கு நீங்க அந்த குழந்தைக்கு விஷயத்தை உள்ள கொடுத்துருக்கீங்க. அப்ப இந்த விஷயத்தை எப்படி கொடுத்தீங்க, அது குழந்தைக்கு எப்படி புரிஞ்சுது, அதுக்குள்ள இருக்கிற அறிவு சித்து உள்ள இருந்து பிரகாசிக்கிறதுனால அந்த குழந்தைய நீங்க சொல்ற விஷயத்த உள் வாங்கிக்கு. அப்ப அது உங்ககுள்ள இருந்து பிரகாசிக்கிற மாதிரியே அந்த குழந்தைகிட்ட இருந்தும் பிரகாசிச்சது இல்லையா. அப்ப இந்த பிரகாசம் பிரகாசிப்பதற்கான ஊடகம் தான் இந்த உடலும் மனசுங்கிறது. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம வீட்லயே இன்னொருத்தர் புதுசா கல்யாணமாயி வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ள நம்ம வீட்டுல, ஆனா அவங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல. அப்ப அவங்களுக்கு அந்த குழந்தையே பிறக்காத குழந்தைக்கு உலகம் வருமா? வரவே வராது. அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தான் உலகம் இருக்கு. அந்த குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இப்பதான் கர்ப்பமா இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்ப அந்த குழந்தைக்கு உலகம் வருமா? வராது. ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு, 10 மாசம் கழிச்சு பிறந்து வெளியே வந்த பிறகு, அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறத வச்சுதான் உலகம் உருவாக்கப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, சித்து எங்கும் வியாபித்திருந்தாலும் அந்த சித்து பிரகாசிக்கிறதுக்கான ஊடகத்தின் வழியாகத்தான் அது எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்க முடியும். இல்லைன்னா அது இருக்கோ, ஆனா அது இருக்கேன்னு தன்னை அனுபவமாக்குவதற்கான விஷயத்தை வைத்துக் கொள்ளாவிட்டால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிதான் அந்த நிலைப்பாடு இருக்கு. அப்ப அதனால அது என்ன பண்ணுதுன்னா, ஏதேனும் ஒரு ஊடகத்தை வைத்து வைத்து தன்னை பார்த்து கொண்டே இருக்கு. அப்படிதான் இங்க பிரம்மாண்ட படைப்பு இருக்கு. அப்ப இந்த பிரம்மாண்ட படைப்புல நம்ம ஒவ்வொருத்தர் மூலமா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தர் மூலமா இந்த உலகத்தை அனுபவமாக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு லீலையும் அதுவே தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரகாசம் எல்லாம் சித்தனுடைய பிரகாசம் தான். ஆனா அந்த சித்து இப்படி பிரகாசிச்சு இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு ஆதாரமா எது இருக்கு? சத்து இருக்கு. அப்ப அந்த சத்து தன்னில் தானாய் தன்மயமா இருக்கு, ஆனா அது பிரகாசிக்கும் போது சித்தாக மாறி இப்படி ஒரு பிரம்மாண்ட யூனிவர்சல்ல உருவாக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு லீலையை அது புரிந்து கொண்டிருக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக சத்து இருக்கிறது. அந்த சத்தின் மூலம் வெளிப்பட்ட சித்தானது இப்படி விவகாரத்துக்குள்ள வியாபகாரிக சத்தியத்தை உண்டு பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப அதனால இங்க இடம் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள வந்து விட்டால் அது சத்து அல்ல என்று சொல்லக்கூடாது. அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இங்க சித்து இடம் கொடுத்து எல்லாவற்றையும் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் பிரம்மாண்ட யூனிவர்சல்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஆகாசத்துலதான். அந்த ஆகாசம் நீங்க நினைக்கிற மாதிரி வெளியிருக்கிற ஆகாசத்துல இல்ல, நமக்குள்ள இருக்கிற தகர ஆகாசத்துல, சித்தாகாசத்துலதான் இந்த பிரம்மாண்ட படைப்பே இருக்கு. அப்ப இந்த படைப்பு ஏன் இல்லாம போகுது? அந்த பிறக்காத குழந்தைக்கு இந்த படைப்பே இல்லை. நம்ம வீட்டுல புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கிற பொண்ணு மாப்பிள்ள இருக்கிற வீட்டுல அந்த குழந்தை இன்னும் பிறக்கவே ஆரம்பிக்கல, அதனால அந்த குழந்தைக்கு படைப்பே இல்லை. ஆனா நம்ம வீட்டுல இன்னொருத்தருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, இப்பதான் அதுகிட்ட ஒவ்வொன்னா திணிக்கிறோம், அதுக்கு இப்பதான் படைப்பு உருவாக்கப்படுது. அப்ப இப்படிதான் இங்க வந்து ஊடகத்தின் வழியாக ஒவ்வொன்றும் உண்டாக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உள்ள போனா, அப்ப இந்த விஷயங்களை சேகரித்ததை பொறுத்து அவரவருடைய வாழ்க்கை முறை. அப்ப எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சேகரிக்கிறீங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ள போய் உங்களுக்கு வேலை செய்யுது, அது நல்லதா கெட்டதா, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா மகிழ்ச்சியை கொடுக்குதா, அப்ப இது எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சேகரிப்பை பொறுத்து தான் வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை. நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை உள்ள கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்தை அப்படியே அவுட்புட்டா கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேற வேற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் உலகம் வேற வேற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் சுக துக்கங்களும் வேற வேற மாதிரி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுகம் இருக்கானா இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சுகம். எல்லாருக்கும் துக்கம் ஒரே மாதிரி இருக்கானா இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி துக்கம். ஆனா பொதுவா சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு, ஆனா அதில் ஏன் மாற்றங்கள் அப்படின்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் மனோபாவம் தான் இத்தகைய மாற்றங்களை உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா இப்ப நம்ம உண்மையிலேயே ஆகாசம் இடம் கொடுக்குதுன்னா எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுக்கலாம்? ஆகாசத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா நல்லது கெட்டது அது பார்க்காது, அது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துரும். ஆனா அந்த அதே ஆகாசம் சித்து வந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் அதனுடைய பரிமாணத்திலே உண்டாக்கப்பட்ட ஊடகம்தான் அதை உண்மையில் விசாரித்து பார்த்து விழித்து தேவையானவற்றை ஏற்றுவதும் தேவையில்லாதவற்றை நீக்குவதுமாக மாற்றத்துக்கு உட்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஊடகம் தான் அந்த ஆகாசத்தின் படைப்பில் வெளிப்பட்ட ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி ஆறறிவு மனிதன் வரைக்கும் பரிமாணத்துல மனிதனிடத்தில் மட்டும்தான் அந்த பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த பகுத்தறிவு வேலை செய்யாது. அப்ப நம்மிடத்திலே அந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் உண்டாக்கப்பட்டு உண்மையான நித்தியத்தை நோக்கி நாம் நகர்ந்து விட்டோமானால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே அரிதான இந்த மனித பிறப்பிலே வந்த ஒரு மனிதன் ஆனந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் அறிவுறுத்துது. ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆனந்த வாழ்க்கை வாழ முடியாது, ஆனா மனிதன் ஆனந்த வாழ்க்கை வாழலாம். ஆனா அப்படி ஆனந்த வாழ்க்கை அவன் வாழணும்னா அவன் தன்னை தெரிந்து கொண்டாதான் வாழ முடியும். தன்னை தெரிந்து கொள்ளாம மற்ற மிருகங்கள் மாதிரியே அல்லது பறவைகள் மாதிரியோ தாவரங்கள் மாதிரியோவே வாழ ஆசைப்பட்டான்னா அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். உடம்பு தான் மாறி இருக்கும் ஆனா வாழ்க்கை மாறாது. ஏன்னா நிறைய பேர் மனிதனாவே இருப்பான், ஆனா பாக்குறதுக்கு மிருகம் மாதிரி வாழ்றான்ல நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா? அதை நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். அவன் தோற்றத்தில் தான் மனுஷனா இருப்பான், நடத்தையில புற மிருகமா இருப்பான், கீழ்த்தரமா நடந்துக்குவான். அப்ப அவனை நம்ம எந்த லிஸ்ட்ல போய் சேர்த்தணும்? மனுஷன் சொல்ல முடியுமா அவனை? அவனை மிருகம் தான் சொல்ல முடியும். நிறைய பேர் நம்ம சொல்றோம்ல அவனை மனுஷனா மிருகமா இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப பரிணாமம் என்பது வெறும் உடலை மட்டும் சார்ந்து இல்லை, உள்ளத்தையும் சார்ந்திருக்கிறதுங்கிறதுனால இங்க நம்முடைய அத்வைத வேதாந்த சாஸ்திரம் எதன் அடிப்படையில சத்தை காட்டி கொடுக்குது அப்படின்னா சித்தின் அடிப்படையில தான் சத்தை காட்டி கொடுக்கும். ஆனா சித்து பிரகாசிக்கிற ஊடகம் தான் அப்டேட் ஆகணும். அப்ப ஊடகம் வந்து பாடி அப்டேட் ஆகி மனித உடலா வந்தா போதுமானா, மனித உடலா வந்ததுனால அதுக்கு மனசு வந்து பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து நல்லது கெட்டதை பிரித்து பார்த்த புத்திசாலித்தனத்துல மேலோங்கி நன்மையை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் மனித பிறவி வந்து முழுமையாகும். இல்லைன்னா மனித பிறவி முழுமையாகாது. மனிதனாக பிறக்கலாம், வாழலாம், சாகலாம், ஆனா வாழ்க்கை நிறைவாகாது. அப்ப எப்பொழுது வாழ்க்கை நிறைவாகும்னா அந்த பூரணத்துவம் என்பது எப்ப முடியும்னா தன்னை உணர்கின்ற தத்துவ ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த நிறைவாகும், மற்றவர்களுக்கு அந்த நிறைவாகாது. அதை சாஸ்திரம் இங்க புரிய வச்சு, ஆகவே ஆகாசத்தை சத்திலிருந்து பிரித்து நிறுத்தும் எந்த முயற்சியும் முரண்பாட்டில் தான் முடிவடைகிறதுன்னு இந்த ஸ்லோகத்துல தீர்ப்பு சொல்லிடும். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஆகாசத்திற்கான ஒரு தனி சுய இருப்பு கொடுக்க முயலும் இறுதி வாதத்தையும் முற்றிலுமாக நிராகரிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதான் உண்மைங்க. ஏன்னா ஆகாசத்தை வந்து நீங்க அந்த சத்திடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆகாசத்துக்கு தனியான சுய இருப்பு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆகாசம் தனித்து இருக்க முடியாது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கிற தகர ஆகாசத்துக்கு நீங்க தனித்த இருப்பு கொடுக்க முடியாது. நீங்களே அந்த இருப்பு தான். அப்ப நீங்களே அந்த ஆத்மா தான், நீங்களே அந்த அறிவு தான், நீங்களே அந்த சத்து தான் அப்படின்னு நீங்க உணர்றதுக்கு தான் நீங்க அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆயிட்டா உங்களை உணரும் போது இங்க எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது என்று தெரிய வரும். அப்ப இங்க தர்க்கமான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தா இங்க ஆகாசம் என்பது ஒரு இடம் கொடுப்பது போல தோன்றினாலும் அந்த இடம் வந்து சத்தாகி விடாது. ஆகாசம் வந்து சத்தாகி விடாது. ஏன்னா நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து அது சத்து இது சத்துன்னு சொல்லாம ஆகாசம் சத்து என்ற பிரிவினை இல்லாமல் இங்கு சத்து மாத்திரமே இருக்கிறது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் மீண்டும் அதை நிரூபணம் செய்யறாரு இந்த இடத்துல. ஏன்னா தனியா ஆகாசம் இருக்கு அப்புறம் சத்து இருக்குன்னு திருப்பி இருமைக்குள்ள கொண்டு வராதிங்க. ஆனா முதல் இருமை இப்படி தோன்றினாலும் நீங்க தீர விசாரணை பண்ணி பாருங்க, அந்த ஆகாசம் எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறதோ அதுதான் அதனுடைய மூலம். அப்ப அந்த மூலம் வந்து சத்து தான். ஆகவே சத்து தான் ஆகாசமும் சத்துதான். ஆகவே அந்த ஆகாசத்தை சித்துன்னு பார்த்தாலும் அதனுடைய வைபவம் தான் அப்படின்னு பார்த்து பிரிக்கவே கூடாது அப்படின்னு இங்க தீர்ப்பு சொல்லப்படுது. அப்போ ஆகாசம் சத்திலிருந்து தனியாக இல்லை. அப்ப சத்தும் பரமார்த்தமா எடுத்துக்கலாம். ஆகாசமா மாத்தி பார்த்தீங்கன்னா அது சத்தின் தோற்றமாக வெளிப்படுவதனால அது வியாபகாரிகமா எடுத்துக்கலாம். அதாவது பாரமார்த்திக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்ப இங்க பாரமார்த்திக சத்தியத்துல சத்தா தெரிகிறது, வியாபகாரிக சத்தியத்துல ஆகாசமா தெரிஞ்சாலும் உண்மையில இங்க ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கு, அது பாரமார்த்திகம் மட்டும்தான், சத்து மாத்திரம்தான் என்பது புரிஞ்சுக்கணும். அதுக்கு வேறாக மற்ற விஷயங்கள் வந்து வெளி விஷயங்கள்ல கொடுக்கப்பட்டாலும் அதெல்லாம் வார்த்தைகளால் விளக்க முடியாத அனிர்வச்சனீய நிலை என்றுதான் இங்க பார்க்க வேண்டும் என்பதாகவே இந்த ஸ்லோகமும் நிரூபணம் செய்து. நிதித்தியாசனம் அப்படின்னு நீங்க இந்த ஸ்லோகத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ பிரிச்சு பார்த்தா என்ன மிஞ்சுதுங்கிறத நீங்க உங்களுக்குள்ள ஆராய்ந்து பார்க்கணும். நிதித்தியாசன நிலை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு குணத்தை எடுத்துக்கிறீங்க, இடம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு, ஒளி அப்படின்னு ஒரு குணம் இருக்கு ஆகாசத்து இடத்துல அப்படின்னா, ஆகாசத்துல எதை வேணா அது உள்ள இடம் கொடுக்கும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதன் இடத்துல ஒளிங்கிற ஒரு குணம் இருக்கு. அப்ப மனசுக்குள்ள இப்ப நீங்க இதை கேள்வி கேட்கணும், இப்ப இந்த ஒளிங்கிற இந்த ஒரு விஷயம் தனியா இருக்கு, அந்த இடம் கொடுக்குற ஒரு விஷயம் தனியாக இருக்குன்னு அதை பிரிச்சா என்ன அதுக்கு அடியில இருக்கு, என்ன மிஞ்சுகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா, மிஞ்சுவது எதுவும் இல்லை என்றால் அதுல கடைசியில் என்ன அடித்தளமாக தோற்றம் மட்டுமே தெரியும். அந்த உண்மை நிலையில நான் அந்த அடித்தளமாகத்தான் இருக்கிறேன், நான் தோற்றம் அல்ல என்பது நன்றாக புரியும். அதாவது அந்த அடித்தளத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த விஷயங்கள் ஒளியாகவோ அல்லது ஒரு இடம் தருவதாகவோ தோன்றினாலோ அது என்னுடைய இருப்பினால் தான் வெளிப்பட்டு காணப்படுகிறது. ஆகவே உண்மையில் நான் அப்படிங்கிற தன்னிருப்பை தான் உணர்கின்ற பொழுது நான் சத்துதான், ஆனா நான் வெளிப்படும் போது சித்துதான். ஆனா நான் சித்தாக வெளிப்பட்டால் இவ்வளவு பிரம்மாண்டங்களை படைப்பேன், ஆனா இந்த பிரம்மாண்டங்களுக்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். அப்ப தர்க்கத்தின் மூன்றாவது நிலையாக இங்க சத்து அல்ல அசத் அல்ல அப்படின்னு நம்ம அதுல பிரிச்சு பார்க்கும்போது, அதெல்லாம் பொருள்களுக்கு நம்ம சுட்டி கொண்ட அந்த நாம ரூபங்களுக்கான தோற்றத்திற்கு மட்டுமே தானே தவிர அந்த தோற்றத்தை அடித்தளமாக மாற்றிக்கொள்ள கூடாது, அடித்தளத்தை தோற்றமாக குறைத்து மதிப்பீடு செய்து கூடாது. இந்த ரெண்டையும் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு அத்வைதத்திலே முதிர்ச்சி வந்து விட்டது என்பதாகவே இங்கு உபதேசம் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் இந்த 63வது ஸ்லோகத்துக்கான ஒரே ஒரு வரியில புரிய வைக்கலாம் அப்படின்னா, சத்திலிருந்து எதை பிரித்தாலும் அது தனித்து நிற்க முடியாது. அந்த அடிப்படையில சத்திலிருந்து பிரித்து விட்டால் ஆகாசம் கூட தனித்து நிற்காது. ஆகவே ஆகாசமும் சத்தின் தோற்றமே அப்படின்ட்டு இந்த செயல் வந்து நமக்கு புரிய வச்சிருச்சு. அடுத்தது ஸ்லோகம் 64. பாதிதி சேத் வாது நாம பூசணம் மாயி கஸ்ய தத் யத் அசத் வாசமானம் தத் மித்யா ஸ்வப்ன கஜாதி வத். இந்த ஸ்லோகம் 64 என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெளியே வந்து தோன்றுதுங்கிற ஒரு விஷயம், அது எதா வேணா இருக்கட்டுமே, அது தோன்றுகிறதே என்று நீ சொன்னால் அப்படி தோன்றட்டும், அது மாயையின் அலங்காரம் அவ்வளவுதான் தவிர இல்லாத ஒன்று இருப்பது போல தோன்றினால் அது மித்தியை, அது கனவில் தோன்றும் யானையை போன்றது அப்படின்ட்டார். பாருங்க, தத் மித்யா ஸ்வப்ன கஜாதிவத், அந்த யானையை போன்றதுன்ட்டார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இப்ப ஒரு பொருள் தோன்றுகிறது என்பதனாலேயே அது உண்மையாகிவிடாது. இங்க இதுதான் விஷயம். அதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு முன்னாடி தோன்றுதுன்னா அது உண்மை ஆகிவிடாது. எப்படிங்க சொல்றீங்க ஒரு பொருள் கண்ணில் தோன்றுறது அது எப்படிங்க உண்மை ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உதாரணம் சொல்லி இருக்கிறோமே, காணல் நீர். இப்ப காணல் நீர் உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றுறது, தோன்றிடுச்சுங்கிறதுக்காக உண்மை ஆயிடுமா? அது உண்மை ஆகிவிடாது. அப்ப நீங்க விசாரணை பண்ணி பாருங்க, அது காணல் நீர் எப்படிப்பட்டதுன்னு. அது மாதிரி இங்க உலகம் என்பது உங்க முன்னாடி தோன்றுகிறதுங்கிறதுனால உண்மையாகி விடாது. அப்ப நீங்க என்னங்க கண்ணு முன்னாடி தெரிகிற உலகத்தை இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கண்ணு முன்னாடி தெரிகிற காணல் நீரை கூட தான் இல்லைன்னு சொல்றோம், ஆனா நீங்க காணல் நீரை மட்டும் அது ஆமாமா இல்லைதாங்க அப்படின்னு ஒத்துக்குவீங்க. என்ன காரணம்? உங்க அனுபவத்துல அது விசாரணை பண்ணி பார்த்தீங்க, போய் பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டு ஆமா ஆமாங்க காணல் நீர் அங்க இல்லை, அதனால நீங்க சொல்றது கரெக்டு தான், அங்க காணல் நீர் இல்லை ஆகவே அது உண்மை இல்லை அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறது நடைமுறையில எப்படி இருக்கோ, அது எப்படி உங்களால ஒத்துக்க முடிஞ்சுதோ, விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தால் உங்களால ஒத்துக்க முடிஞ்சுதோ, அது மாதிரி இங்க சொல்றாரு. ஒரு பொருள் தோன்றுகிறது என்பதனாலேயே அது உண்மையாகி விடாது, அதை விசாரித்து பார்க்க வேண்டும். அப்ப மாயையினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, இல்லாததை இருப்பது போல காட்டுவதுதான் மாயை. மாயைன்னா எப்படின்னா, எப்பயுமே இல்லாததை இருப்பது போல காட்டும். அப்ப இதுலதான் நம்ம மாற்றோம், நம்முடைய மன மயக்கமே இங்கதான் நடக்குது. அப்ப அதனால்தான் ஆகாசம் உலகம் போன்றவைகள் தோன்றினாலும் அவைகள் பாரமார்த்திய சத்தியம் ஆகிவிடாது. அவைகள் எல்லாம் கனவில் காணுகின்ற யானையை போல தோன்றும், ஆனால் விசாரித்து பார்த்தால் நிற்காது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்க. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிகப்பெரிய வேதாந்த சாரத்தை நமக்கு புரிய வைக்குது. அது என்ன? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. இதான வேதாந்தத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அதாவது வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யான்னு தான் வேதத்தினுடைய மகா வாக்கியம். அப்ப வேதம் வந்து என்ன சொல்லுது தெளிவா, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, சத்தியம் சத்து இருப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுது. அப்ப ஜகத்தை வந்து ஏன் மித்தியான்னு சொல்லுது? அப்ப இதுதான் விஷயம், அது தோன்றுவதனால அது உண்மையாகி விடாது, சத்தாகி விடாது, சத்தியம் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே அதை அசத்தியம் என்று நீக்கிவிடவும் முடியாது. ஆகவே அது மித்யா. அப்ப மித்யா என்றால் அதுக்கு பேரு மாயா. அப்ப மாயா என்றால் இல்லாததை இருப்பது போல காட்டுவது. அப்ப இல்லாததை இருப்பது போல காட்டுவது எது அப்படின்னு நீங்க திருப்பி மாயான்னா எதுங்க அப்படின்னு இன்னும் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினீங்கன்னா, இங்க மிகப்பெரிய ஒரு ரகசியம் உடைக்கப்படுது. அது என்ன தெரியுமா? அந்த மாயாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, உங்க மனசு தான். ஏன்னா இவ்வளவு விஷயங்களையும் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மனசுதான் இந்த பிரம்மாண்ட உலகத்தை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப நீங்க வந்து மனசா அறிவா உங்களுக்கு தெரியல, விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த விசாரணை பண்ணி பாக்குறதுக்கு வந்து எது சரியான ஊடகம்? மனித உடல் தான் சரியான ஊடகம். மனித உடல்ல வந்து பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்த்தால் அப்ப நமக்கு உண்மை விளங்கும். இங்க உண்மையில் சத்து மாத்திரமே இருக்கிறது, இந்த ஜகத்தானது மித்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை நமக்கு புரியும். அப்ப இந்த ஸ்லோகம் அதைதான் சொல்லுது, தோன்றுவது எல்லாம் உண்மையாகி விடாது. ஆகவே தோன்றுவது உண்மை என்ற அடிப்படை தவறை நாம் இங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத விளக்கம் கொடுக்குது. அப்ப தோற்றம் ஒரு விஷயத்துக்கான உண்மையான அளவுகோல் கிடையாது. மாயை என்ன பண்ணுதுன்னா, தோற்றத்தை உருவாக்கும் சக்தி என்பதனால அது இருப்பது போல காட்டி நம்மை மனதளவில் மயக்குது. அப்ப இந்த மயக்கத்துக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அந்த மனதை புத்தியினால விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டால் மட்டும்தான் நாம நம்ம உண்மை தன்மைய தெளிவு கொண்டு வர முடியும். அப்ப இந்த விசாரணை நாங்க மேற்கொண்டீங்கன்னா கடைசியில என்ன ஆயிடும்னா, கனவுல வந்து ஒரு யானை தோன்றுது, ஆனா கனவு கண்டு விழிச்ச உடனே யானை மறைஞ்சு போயிடுது. அது மாதிரி இங்க நீங்க உலகமும் உலகத்தில் தோன்றுகின்ற உறவுகளும் பஞ்சபூதங்களும் கடைசியில விசாரித்து பார்த்தா மித்யாவாகவே தெரிய வரும் அப்படிங்கறதா இந்த உலக இந்த விஷய ஸ்லோகத்தினுடைய அருமையான விஷயம்ங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நடைமுறையில பாக்குறோம் இல்லையா, இப்ப வந்து நம்ம இந்த உலகம் உண்மையா அப்படின்னா விசாரணை பண்ணி பார்த்தா உண்மையிலேயே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு, இப்போ என்னென்ன இல்லை? ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிடுச்சு. அன்னைக்கு ஓட்டு வீடா இருந்ததெல்லாம் இன்னைக்கு தார்சு வீடா மாறிடுச்சு. அப்போ ஓடெல்லாம் காணோம், அப்ப எல்லாம் காங்கிரீட்டா மாறிடுச்சு. அப்ப இது மாதிரி மாற்றங்கள் பாருங்க, எதோ நம்ம இருக்கு இருக்குன்னு சொன்னதெல்லாம் இல்லை இல்லைன்னு காணாம போயிடுச்சு. அது வந்து சடப்பொருள்ல மட்டுமா? இல்லை, நம்ம உயிர் பொருட்கள்லயே நம்ம தாத்தா பாட்டி துப்பாட்டன் இவங்கெல்லாம் இருந்தாங்க, இப்ப இன்னைக்கு இல்லை. அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்துல பஞ்சபூத படைப்புல எல்லாமே தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாய விளையாட்டு. அப்ப இத ஞான விசாரணையில விசாரித்து பார்த்தா இவைகள் எல்லாம் உண்மையில் இல்லவே இல்லை, வெறும் மித்தியாவாகவே தெரிய வரும் என்பதை இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்கிறது. தோற்றம் உண்மையாகி விடாது என்பதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டிய நிதித்தியாசம். ஏன்னா நாம இப்போ இந்த உலகம் உண்மையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் காணாம போயிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம போன 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஈரான் இப்ப அப்ப இருக்கிற நிலைமையில் இப்ப ஈரான் இல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலையில இப்ப இஸ்ரேல் இல்ல. அப்ப எல்லா மாற்றங்கள் நடந்திருக்குன்னு அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், பல பகுதிகள் அழிஞ்சு கிடக்கும். அந்த பல மக்கள் அங்க காணாம போயிட்டாங்க. அப்ப என்னங்க இதெல்லாம் இருந்தது? ஆமா அப்ப இருந்தது, இப்போ இல்ல. அப்ப என்ன வருகிறது போகிறது? ஆனால் இவ்வாறு வந்து போகின்றதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது. அப்ப தோன்றி மறையக்கூடியவைகள் எல்லாம் மித்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டா இங்க நம்ம என்ன விஷயத்துல அப்டேட் ஆகணும் தெரியுமா? நம்மிடத்துல இருக்கின்ற நம்முடைய உடைமைகளும் உறவுகளும் உடலும் எல்லாமே மித்தியாதான். இப்ப இந்த உடம்பு கூட நமக்கு உண்மை கிடையாது, ஒரு நாள் இது போயிடும். அப்ப இந்த உடம்பு ஒரு நாள் போயிட போகுது. ஒண்ணு, இந்த உடம்பு முன்னாடி போக போகுது, இல்லைன்னா இது சார்ந்த உறவுகள் முன்னாடி போக போகுது, ரெண்டுதான் நடக்க போகுது. மொத்தத்துல இது நம்ம மறைய போகுது, இதெல்லாம் கண்ணு முன்னாடியே மறைய போகுது. அப்ப மறைவுங்கிறது நாம் இருக்கிற இந்த உடம்பு மறைஞ்சிட்டா நமக்கு உலகமே மறைஞ்சிட போகுது, அல்லது நம்ம முன்னாடி இருக்கிற உறவுகள் மறைஞ்சிட்டா நம்ம கண்ணு முன்னாடியே சில உறவுகள் காணாம போயிடுது. அப்ப இது எல்லாம் நம்ம முன்னாடி நடந்துகிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் ஏன் இப்படி மாறி மாறி நடக்குது, வருகிறது போகிறது? அதுதான் மித்தியா. அப்ப இந்த நிலை நமக்கு புரிந்து விட்டால் தோற்றம் எல்லாம் உண்மையாகி விடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளுங்க. அப்ப எந்த அனுபவமும் உங்களுக்கு மிக உண்மை போல தோன்றினாலும் அதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இதுதான் நிதித்தியாசம். அப்படி கவனித்து பார்த்தீர்களானால் தோன்றுவதெல்லாம் உண்மை அல்ல என்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரியும். அப்ப அந்த அனுபவம் எதன் மீது தோன்றுகிறது என்று விசாரித்து பார்த்தீர்களேயானால் நான் தோற்றம் அல்ல, தோற்றத்தின் அடித்தளம் என்று உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களால் உணரப்படும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான ஆழமான உட்கருத்துல. அப்ப நீங்க நிதித்தியாசனத்துல அதை தான் செய்யணும். அதாவது என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது, ஆனால் இவைகள் எல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா என் மீது ஓடுகின்ற திரைப்படம் போல, ஒரு வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம் போல, அதற்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கின்ற நான் என்ற என் தன்னிருப்பிலே இவைகள் எல்லாம் தோன்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் தோற்றம் மாத்திரமே, வரும் போகும். ஆனால் நான் என்றும் சத்தியமாய் சாஸ்வதமாய் நித்தியமாய் நிதர்சனமாய் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன் என்று தன்னிருப்பை தான் உணர்கின்றவன் தான் ஞானியாகின்றான் என்று இந்த செயல் வந்து ஆழமா புரிய வைக்கும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டா என்னன்னா, அந்த தோற்றத்தை வந்து மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த தோற்றத்துக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாயையின் அழகு என்று அதை பார்த்து அதன் ஏமாற்று திறனை விவேகத்தால் கண்டு அந்த அழகை உண்மையிலிருந்து பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க நம்ம திரைப்படம் பார்க்க போகும்போது அந்த படத்துல வர்ற கதாபாத்திரங்களும் அந்த சீனும் உண்மையா மாதிரி நமக்கு தோற்றம் கொடுத்தாலும் அது ஒரு ஏமாற்று விஷயம் தானே. அந்த படத்துல வர்ற சீன் எல்லாம் உண்மையிலேயே ரியல் சீனா கிடையாது, அங்க எல்லாமே ஏமாற்றக்கூடிய ஒரு சீன். ஆனா அது ஏமாற்றக்கூடிய சீன் தான் அந்த திரையில் அப்படி நம்மளுக்கு போலியா தெரியுது, ஆனா அது உண்மையிலேயே நம்ம மனசை மயக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த படம் பாக்குற வரைக்கும் தத்ரூபமா இருக்கு அப்படின்னு நம்ம அதுல மூழ்கி போயிட்டோம்னா நம்மளை நம்ம இழந்துடுறோம், நம்முடைய அடித்தளத்தை விட்டுருவோம். ஆனா நம்ம விழிச்சுக்கிட்டோம்னா நம்ம அடித்தளம் தெரியும், நான் இருக்கிறதுனால இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, பட் இதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த மாதிரி இங்க விசாரணை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை நீங்க நல்லா இந்த செயல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தோன்றுவது எதுவும் உண்மை அல்ல, தோற்றம் தாங்கும் சத்து ஒன்றே உண்மை என்பது புரிய வரும். அப்ப இங்க தோற்றம் தாங்குகின்ற சத்து மாத்திரமே சத்தியம், அதுதான் பிரம்மம் சத்தியம் ஜகத் நித்யா. மகா வாக்கியத்துக்கான ஒரு அருமையான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இந்த 64. இப்ப அடுத்த ஸ்லோகம் 65. ஜாதி வியக்தோ தேகி தேகௌ குண திரவியே யதா பிருதக் வியத் சதோ ததைவாஸ்து பார்த்தக்யம் கோத்ர விஸ்மய. இந்த செயல் என்ன சொல்றதுன்னா, அதாவது ஜாதி வியக்தி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் பேசுது இல்லையா, அது என்னன்னா ஒரு பொது வகையும் ஒரு தனி நபரையும் பிரித்து பேசக்கூடிய வார்த்தைகள். ஜாதின்னா எல்லாம் சேர்ந்த ஒரு பொதுவான கருத்தை சொல்றோம், வியக்தினா தனி விஷயத்தை பேசும். அதே மாதிரி இங்க பாருங்க அவர் சொல்றாரு, ஜாதி வியக்தோ தேகி தேகௌ. அப்ப தேகினா ஒரு விஷயத்தை உடையவன், தேகம்னா உடல். அப்ப உடலை உடையவனுக்கு பேரு தேகி, தேகம் என்றால் உடல். அப்ப தேகம் தேகி அப்படின்னா தேகம்னா உடல், அந்த உடலை கொண்டவன் யாரோ அவன் தேகி. அப்ப இதெல்லாம் என்ன, ஜாதி வியக்தோ தேகி தேகௌ குணத்ரவிய யதாபிருதக்ங்கிறாரு. இந்த குணம் இருக்கு இல்லையா, இதுதான் குணத்தினுடைய மூன்று பண்புகள், அதனுடைய பண்பு பொருட்கள். இந்த மாறுபாடுகள் என்ன பண்ணுதுன்னா, வேறுபாடுகளை உலகில் இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் காணப்படுவது போலவே ஆகாசம் என்ற ஒன்று தனித்துவம் மற்றும் சத்து இவைகளுக்கு இடையே வேறுபாடு இருப்பது போல பேசப்பட்டால் அதில் ஆச்சரியம் அடைவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு தான் இந்த செயலில் ஒரு கேள்வியாக எழுப்புறார். ரியத் சதோஸ் ததைவாஸ்து பார்த்தக்கியம் கோத்ர விஸ்மயகம். இங்க என்ன சொல்றாருன்னா, உலக அனுபவத்திலே நாம் எளிதாகவே பொது வகையாக சில விஷயங்களையும் தனி வகையான சில விஷயங்களையும் பார்க்கிறோம். அதாவது தேகம் தேகி என்ற ரெண்டு விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பண்பின் அடிப்படையிலையும் இன்னொரு விஷயம் அந்த பொருளின் அடிப்படையிலும் இருக்குது. அதாவது பொருளும் குணமும் அங்கு இரண்டு விஷயங்கள் இருக்கும். அதுக்கு என்ன பேருன்னா தர்மம் தர்மி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த வேறுபாடுகளை நம்ம கவனிச்சோம்னா, அந்த வேறுபாடுகளை உண்மையில் முழு பிரிவை குறிப்பது கிடையாது. வியாபகார விளக்கங்கள் மட்டுமே அது போல நமக்கு தோற்றத்தை உண்டு பண்ணாலும், சத்து மற்றும் ஆகாசம் இவைகளுக்கு இடையே வேறுபாடு பேசப்படுவதும் வியாபகாரத்திற்காக மட்டும்தானே தவிர இதுல எந்த ஒரு வியப்பும் நம்ம அடைய வேண்டியது இல்லை அப்படிங்கறத இந்த செயல்ல நிறுவனம் பண்றாரு. அப்ப நாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற இந்த செயல்கள் எல்லாம் எந்த அடிப்படையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிஷ்டானமா இருக்கிற சத்தின் அடிப்படையில் தான் நீங்க எல்லாமே இருக்கிறது. ஆனா சத்து இருப்பதில் தான் நீங்க எல்லாம் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த சத்து என்ன பண்ணுதுன்னா, சித்தின் மூலமா பிரகாசம் பண்ணி எல்லாவற்றையும் அறிய வைக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, பூத விவேகத்தினுடைய ஒரு சமநிலையை அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று பார்க்கிறோம். அதாவது வேறுபாடுகள் எல்லாம் விவகார நிலையிலே தெரிகிறது, ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்று என்று உணரும் போது அங்கு பாரமார்த்திக நிலை தோன்றுகிறது. அப்ப இங்க தேகி தேகம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் பேசுவதற்கான ஒரு பிரிவு மாத்திரமே தானே தவிர மற்றபடி உண்மை கிடையாது. தேகி தேகம் என்று நாம் புரிந்து கொள்வதற்காக அவ்வாறு பிரித்து பேச வேண்டியதா இருக்கிறது. அப்ப இங்க வியத்து வியஸ்டி அப்படின்னு தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும், அந்த சத்தின் அதிஷ்டானத்துல இவ்வாறு வேறுபாடுகளை உண்டு பண்ணி பிளவு இருப்பது போல காணப்பட்டாலும் உண்மையில் பிளவு அங்கு இல்லை என்று ஒரு மிகப்பெரிய உண்மையை மீண்டும் இங்கு நிரூபணம் செய்கிறார். அப்போ அத்வைதம் என்ன பண்ணுதுன்னா, வேறுபாட்டை முற்றாக மறுப்பதில்லை, அதன் நிலையை சரியாக நிர்ணயம் பண்ணி காட்டுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நாம இங்க நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, வேறுபாடு ஒருமித்த தன்மை அப்படிங்கிற ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம நிதித்தியாசனம் பண்ணோம்னா, இப்போ எப்படி அதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடம்பையும் நானுங்கிற தன்னுணர்வையும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க நானுங்கிற உணர்வு வந்து என்றைக்கும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, ஆனா இந்த உடலானது வருகிறது போகிறது. அப்போ இது தோன்றி மறையக்கூடிய இது உடலானது மித்தியா, ஆனால் இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உணர்வு வந்து சத்தியம். அப்ப இங்க உணர்வு தான் பிரம்மம், இந்த உடல் வந்து மாயா. அப்ப இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இப்ப நமக்கு இங்க உண்மையிலே என்ன நிலைப்பாடுன்னா, நம்முடைய விசாரணையில நான் யார் என்ற விசாரணையினுடைய முடிவு எங்க வந்து முடியணும் அப்படின்னா, தோன்றி மறையக்கூடிய இந்த உடலையோ மனதையோ அல்லது புத்தியையோ இந்த வெளி விஷயங்களையோ நம்ம பிடிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மித்தியா, தோற்றம் மாத்திரமே மாயா. ஆனால் இதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற இருப்பு சத்தியம். அப்ப அதைத்தான் நான் என்று நம்மை நாம் உறுதி செய்யும் போது, இங்கு நான் யாருங்கிற விசாரணையினுடைய தெளிந்த முடிவு கூட எங்க முடிஞ்சிடும்னா, தன்னிருப்பை தான் உணர்கின்ற தன்னுடைய சுயத்திலே முடிஞ்சிடும். அப்ப நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று நம்மை நாம் உணர்ந்து கொண்ட அந்த நிலையில, இங்கு பேச்சில் வேறுபாடு இருந்தாலும் தோற்றத்தில் மாறுபாடு இருந்தாலும் எல்லாம் என்னுடைய அதிஷ்டானத்தில் இருப்பது என்று நாம் நன்று புரிந்து கொள்ள முடியும் என்றுதான் இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேறுபாட்டை கண்டு பயப்படக்கூடாது, அந்த வேறுபாடுகளில் சிக்கிக்கொள்ளவும் கூடாது, அவைகளெல்லாம் விவகாரத்தின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது, அவைகள் நடந்தே ஆக வேண்டும், ஆனால் ஞானம் என்று வந்துவிட்டால் அதில் சிக்காமல் இருக்க வேண்டும். இதுவே அத்வைத முதிர்ச்சி என்பதாக இங்கு சாதகனுக்கான உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த செயலை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் ஒரு புரிய வைக்கிறதுக்காக இப்படி மாத்தி மாத்தி நம்ம ஒரு விஷயத்தை தேகம் தேகி அது இதுன்னு நம்ம மாத்தி மாத்தி சொன்னாலும், விசாரணையினுடைய முடிவுல இங்கு இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்ற தெளிவு நமக்கு வந்துவிட்டால் போதும், தன்னிருப்பில் இங்கு எல்லாம் இருக்கிறதுங்கிற அந்த நிலையில நாம எதையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். அப்ப தோன்றுவதெல்லாம் என்னுடைய இருப்பினாலே தோன்றுகிறது என்பதனாலே அந்த தோற்றத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டுவதோ அல்லது கவலைப்படுவதற்கோ வேற என்ன மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கோ அங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது என்னுடைய இருப்பினாலே இருக்குது இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம அதை கடந்து போகக்கூடிய நம்முடைய உண்மை யதார்த்தத்தை நாம் அனுபவமாக்க முடியும். அப்படித்தான் ஞானிகள் எல்லாம் தன்னிருப்பை தான் உணர்ந்த நிலையில இந்த உலகத்தை வந்து திரைப்படம் போல பார்க்கிறார்கள் என்று நம்ம அவமானம் கொடுத்து உங்களுக்கு பல முறை புரிய வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஒரே விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் இப்படி சாஸ்திரம் மாத்தி மாத்தி வேற வேற ஆங்கிள் பேசிக்கிட்டே இருக்கும். அதனால இப்ப இந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம உள்வாங்கி பார்க்கும்போது சத்து மட்டும்தான் ஒரே உண்மை. அப்ப இங்க தோன்றுகின்ற பஞ்ச பூதங்கள் எல்லாம் மித்தியை தான், தோற்றங்கள் தான் அதெல்லாம். அப்ப வேறுபாடுன்னு எடுத்துக்கிட்டா அது விவகாரத்துலதான். அப்ப ஒன்றியம் என்று எடுத்துக்கொண்டால் அது பாரமார்த்திகத்துல தான். அப்ப இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வேறுபாடுகள் வந்து விவகாரத்துல சத்தியமா தெரியுது, ஆனா விசாரணை பண்ணி பார்த்தா அங்க இருப்பது ஒன்று மாத்திரம்தான். அதுக்கு பேரு சத்து என்னும் போது அது பாரமார்த்திகமா மாறிவிடுகிறது. அப்ப பாரமார்த்திக சத்தியத்துல அங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, ஆனால் வியாபகாரிக சத்தியத்துல இந்த உலகமாக அதுவே இருக்கிறது. ஆனா உண்மையில் எது இருக்கிறது? பாரமார்த்திக சத்தியத்தில் இருக்கின்ற சத்து மாத்திரமே உண்மையில் இருக்கிறது, அதுதான் இருப்பு என்று நாம் அந்த 65வது ஸ்லோகத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது 66 பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். புத்தோபி பேதோ நோ சித்தே நிருடிம் யாத்தி சேத்ததா அனை காத்தர்யாத் சம்சயாத் வா ருத்யபாவோஸ்ய தேவதக. இது என்ன சொல்றதுன்னா, இந்த ஸ்லோகம் இவ்வாறு வேறுபாடுகள் இல்லை என்று அறிந்திருந்தாலும் அந்த அறிந்து கொண்ட புத்தியானது மனதில் நிலையாக நிற்கவில்லை. அதற்கு காரணம் மனதின் ஒருமுகப்பாடு இல்லாத தன்மை அல்லது மனதினிடத்திலே காணப்படுகின்ற சந்தேகம். இவைகளில் ஏதேனும் ஒன்றின் காரணமாக அந்த நிலையானது உன்னால் அந்த உண்மையை உணர முடியாமல் தடையை உண்டாக்குகிறது என்பதாக புரிந்து கொண்டு அந்த தவறு உன்னிடத்திலேயே இருப்பதாக புரிந்து கொள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்க. இந்த ஸ்லோகம் 66 அதை தான் சொல்றாரு. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா, இப்ப இவ்வளவு தூரம் நான் வந்து சத்து சத்துன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த உலகமா தெரிஞ்சாலும் அதெல்லாம் விவகாரத்துலதான் உலகமா இருக்கு, ஆனா பாரமார்த்திகத்துல வெறும் சத்து மாத்திரமே இருக்கிறது. ஆனால் அந்த சத்தின் அதிஷ்டானத்திலே இவ்வாறு வெளிப்பட்டவையெல்லாம் சித்தின் வியாபகமா இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான். சித்தை எப்படி பிரிக்க முடியும்? அது சத்தினிடமிருந்து வெளிப்பட்டது அல்லவா? ஆகவே சித்தும் சத்தும் ஒன்றுதான் என்று நீ உணர்ந்து கொண்டால் போதும், எல்லாம் ஒன்றே என்று அந்த ஒருமைத்த தன்மை உன்னிடத்திலே உண்டாகிவிடும். அப்ப ஏக்கமேவ அத்விதீயம், எல்லாம் ஒன்றே என்ற அந்த அடிப்படை உண்மையை நீ அனுபவமாக்க முடியும் என்று தெரிந்து கொண்ட பிறகும் கூட அந்த புரிதல் ஏன் உன் மனதில் உறுதியாக நிற்கவில்லை என்றால், அது வேதாந்த சாஸ்திரம் கூறிய தத்துவத்தின் குறைபாடு அல்ல, அது உன்னுடைய மனதின் குறைபாடு. உன்னுடைய மனம் ஒருமித்த தன்மையிலே இந்த விஷயத்தை உள்வாங்காமல் சிதறி இருப்பதினாலே அது தன்னுடைய உண்மை தன்மையை உணர முடியாமல் அதற்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், அல்லது சொல்லப்பட்ட விஷயங்களை நேர்மறையாக புரிந்து கொண்டிருக்கலாம். அந்த நிலையில அந்த மனதிற்கான புரிதல் இன்னும் மேம்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நிலை வந்து மனதினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றுதான் இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்க. அப்ப இதைத்தான் நாமளும் பாக்குறோம், பல வருஷமா பாக்குறோம். நானும் பல விஷயங்களை சொல்லும் போது பேசுவேன், அப்பப்ப பேசிக்கிட்டே இருப்பேன். நானும் ஒரு 12 வருஷமா இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஆனா 12 வருஷமா நானும் கத்து கத்தி என் தொண்டை தண்ணி தான் காஞ்சி போச்சே தவிர, உண்மையா இந்த 12 வருஷத்துல படிச்சவங்கல 10 பேர் கூட தேரவே இல்லை அப்படின்னு நான் ஒவ்வொரு டைம் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உண்மை நிலை அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இந்த 12 வருஷத்துல 1000000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க இந்த பாடத்திட்டத்துல. நானும் இந்த பாடத்திட்டத்துல ஆரம்பத்துல இருந்து மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தேன், தத்துவ போதம். தத்துவ போதத்துல ஆரம்பிச்சு அப்புறம் கைவல்ய நவநீதம் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு சாப்டரா அப்படியே 12 வருஷமா மாத்தி 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 நானும் எடுத்துட்டு இருக்கேன். என்ன வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், 12 வருஷமா என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதாவது என்னுடைய இந்த வேதாந்த பாடங்கள் எல்லாம் எங்க தொடங்கினேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆரம்பத்துல ஃபேஸ்புக் தான். ஏன்னா மக்கள்கிட்ட எளிமையா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு மீடியம் என்னன்னு பார்த்தேன். பப்ளிக்கா வந்து நாம எப்படி கொடுக்க முடியும்? இப்ப நான் இருக்கிற இடத்துல என்ன, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க போறேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாது. இப்ப கூட உண்மை நிலைமை என்ன தெரியுமா, நான் என்ன பண்றேன்னு பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது. அதான் அப்படிதான் இப்பவும் இருக்கும், எப்பவுமே அப்படிதான் இருப்போம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னு என்னை பத்தி தெரியாத பொழுது என்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் என்னிடத்துல இருந்து எப்படி விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும்? அப்ப நாம இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவை. அப்ப அது எங்க தொடங்கலான்ட்டு ஆரம்பிக்கும் போது முதல்ல ஃபேஸ்புக்ல தான் எழுத ஆரம்பிச்சது. அந்த ஃபேஸ்புக்குங்கிறதையே வந்து நான் ஒரு புக்கு மாதிரியே பார்த்தேன். நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்தை பூரா புக்குல கொடுத்த மாதிரி இதுல கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம பிரிண்டிங் புக்கு கொடுத்தா கூட காசு வேணும். ஒரு புக்கை வந்து நான் எழுதி அந்த புக்கை பிரிண்டிங் கொண்டு போகணும்னா மினிமம் ஒரு 1000 காப்பி போடணும். ஒரு புக்கை வந்து மினிமம் 100 ரூபாய்க்கு நான் பிரிண்டிங் போட்டால் கூட 1000 காப்பிக்கு எனக்கு 1 லட்ச ரூபா வேணும். அந்த 1 லட்ச ரூபா நான் செலவு பண்ணி அந்த புக்கை பிரிண்டிங் போட்டு 1 லட்சம் பேரை வாங்க வைக்கணும். அந்த 1 லட்சம் பேர் அசல் வேலைக்கே கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறத நான் அனுபவ ரீதியா எப்ப உணர்ந்தேன் தெரியுமா? ஸ்ரீ திரிபுர ரகசியம்னு ஒரு புக்கு போட்டப்போதான் உணர்ந்தேன். ஸ்ரீ திரிபுர ரகசியம்னு ஒரு புக்கு வந்து போட்டோம். போட்டு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு அதிகபட்சமா நம்ம குரூப்ல, நம்ம இந்த டெலகிராம் குரூப்ல அப்போ வந்து 1000 பேர் 800 பேர் எல்லாம் இருந்தாங்க. சரி, அதுல ஒரு 500 பேராவது வாங்குவாங்க அப்படின்னு நான் பார்த்தா, உண்மையா நம்ம டெலகிராம் குரூப்ல இருந்து அந்த புக்கு வாங்கினவங்க வெறும் 50 பேர் தான். 50 பேர் தான் ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் இருக்கிறவங்களும் அந்த பராபுரம் பாடசாலையிலேயே வாங்கினவங்க. அப்புறம் மீதி புக்கெல்லாம் அப்படியே கிடந்தது வாங்குறதுக்கு ஆள் இல்லாம. ஆனா என்னடா இந்த புக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு பப்ளிசிட்டி இல்லாததான் காரணம். ஏன்னா நம்ம பெரிய ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு பப்ளிசிட்டியோ இருந்தால் இந்த உலகத்துல எல்லாம் தேடி தேடி வந்து வாங்குவான், நம்மளை யாரும் தெரியாததுனால நம்ம எழுதுன புக்குக்கும் வேல்யூ இல்லாமல் போச்சுட்டு அப்படியே தூக்கி மூலையில் போட்டிருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ராமகிருஷ்ண விஜயம்ல இந்த புக்கை பற்றி பெருமையாக அவங்களே எழுதியிருந்தாங்க. ராமகிருஷ்ண மடா சாமியாரங்க வந்து இந்த புக்கை படிச்சிருப்பாங்க போடுறது, எப்படியும் அவங்களுக்கு புக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஃப்ரீ காப்பீஸ் எல்லாம் கொடுத்தோம், அந்த ஃப்ரீ காப்பீஸ் அவங்க கைக்கும் போயிருக்கு. போன உடனே அந்த புக்கை அவங்க படிச்சு பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கு வந்து கோவையைச் சேர்ந்த பிரக்னன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. தத்தாத்திரேயருடைய எளிமையான உபதேசத்தை எளிய தமிழ்ல பரசுராமனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு வழிய அருமையா கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லி அந்த நூலை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த நூல் கிடைக்கும் இடம்னு போட்டு என்னுடைய முகவரியும் போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் அந்த புக்லயும் முகவரி கொடுத்துருந்ததுனால அதை அப்படியே அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ராமகிருஷ்ண விஜயத்துல போட்டிருந்தாங்க. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஒரு பெரிய இடம் இல்லையா? ராமகிருஷ்ணா மிஷன் தான் வேர்ல்டு வைடு இருக்கு, இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இருக்கு. உடனே தமிழ் புக்குங்கும் போது தமிழ்நாட்டில இருந்து பெரும்பாலானவங்க என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த புக்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 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 அந்த புக்கை கொடுக்க ஆரம்பிச்சேங்க. அந்த புக்கை நான் எப்படி கொடுத்தேன்னா, இனிமேல் புக்கே பிரிண்ட் போடக்கூடாதுங்கிற அளவுக்கு கொடுத்தேன். ஏன்னா அத்தனை டைம் நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனேன். 5 புக்கு எடுத்துக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் புக் பண்ணிட்டு வருவேன், மறுநாள் 5 புக்கு ஆர்டர் வரும். திருப்பி அந்த 5 புக்கை கொண்டு போய் புக் பண்ணிட்டு வருவேன், மறுநாள் 10 புக்கு ஆர்டர் வரும். ஆனால் எப்படியோ அந்த புக்கு ராமகிருஷ்ண விஜயம்ங்கிற அந்த மேகசின் மூலமா எல்லாருக்கும் போய் சேர்ந்து அந்த புக்கு எப்படியோ மார்க்கெட் ஆயிடுச்சு. அது இயற்கையாக அப்படி பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எந்த முயற்சியும் பண்ணலை, அது நடந்துருச்சு. அதுவே எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த மாதிரிலாம் போய் புக்கை போட்டு மாட்டிக்காத, வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ச்சு. அது எனக்கு ஒரு நல்ல பாடம். அது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த சாதனை வந்து அவளை சீக்கிரம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியாதுங்க. அது பணத்தினுடைய பரிமாணம் வந்து மேம்பட்டா மட்டும்தான் சாத்தியமாகும். சாதாரண மனிதர்கள் வந்து இந்த ஞானம் வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஞானம் வந்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்களும் பெரும்பாலும் அந்த ஞானத்துல நேரடி அனுபவத்துக்கு வரல. அதாவது பரோட்ச ஞானத்துலதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனதனுடைய பரிணாமம் வந்து இன்னும் மேம்படணும், அதுக்கு இன்னும் நிறைய சாதனைகள் வேணும், சாஸ்திர ஞானம் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கணும். எல்லாம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சாஸ்திரத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மனசு இந்த பக்கம் திரும்பும், அப்போ தான் அகநோக்கு உண்டாகும். இல்லைன்னா புறநோக்கு இருக்கிற மனசு வந்து கொஞ்சம் அப்படியே புதுசாக இருக்கேன்ட்டு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டும். ஏன்னா புறநோக்கு உள்ள மனசு வந்து இந்த அத்வைத வேதாந்தத்தையும் புறநோக்கில் தான் பார்க்கும் ஆரம்பத்தில். அப்படி என்னடா புது விஷயமா இருக்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, ஏதோ மனசை பற்றிலாம் பேசுகிறாங்களா, நல்லா இருக்கேன்ட்டு வரும். வந்து ஒரு 3 மாதம் கேட்டுட்டு அப்படி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இது மாதிரி பல பேர் போயிருக்காங்க. இப்போ 12 வருஷத்துல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான், பல பேர் போயாச்சு. அதனால இந்த ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க இந்த குரூப்பில், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இந்த புக்குக்காக இந்த மாதிரி என்னென்ன பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அத்தனையும் என்னை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அத்வைதம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை கேட்கறதுனால புரிஞ்சிக்க முடியாது, அது ஒரே புரிதலால் முடிஞ்சக்கூடிய விஷயம் அல்ல. அது விசாரணை நிதித்தியாசனம், இந்த ரெண்டும் தேவைப்படும். விசாரணை பண்ணணும், ஏன் இப்படி எதனால இது சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை, அவங்க சொல்ற தத்துவ மசிங்கிற உதேசம் எதை வச்சு எனக்கு வந்து நான் தான் பிரம்மங்கிறத நிரூபணம் பண்ணுது அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை ஆழமா எழுப்பி எழுப்பி இதுக்கான ஆர்வத்தை நம்ம காட்டி காட்டி உள்ள போக போகத்தான் நிறைய புரிதல் நம்ம இடத்துல மேம்படும். அப்ப மனசு வந்து தானாவே அப்டேட் ஆகும். அந்த மனதனுடைய அப்டேஷன் தான் படைப்பின் அப்டேஷனு. அதாவது படைப்புல வந்து எந்த ஜீவராசிகளும் அவ்வளவு சீக்கிரம் மனித பிரிவுக்கு வந்துட முடியாது. ஆனா மனித பகுத்தறிவுக்குள்ள வந்து விட்டால் மட்டும் போதாது, இவ்வளவு விஷயங்களையும் உள்வாங்கி விவேகத்தால விசாரித்து பார்க்கக்கூடிய அந்த மேம்பட்ட ஞானம் தான் அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தை வந்து நம்மளை ஏழாம் அறிவு பரிமாணத்தை கொண்டு போனா இந்த விஷயம் புரிய வரும். அதுதான் இந்த சாஸ்திரம் இந்த இடத்துல இந்த செயல் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதனுடைய அசைவை ஞானத்தின் எதிரி என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த மனம் ஏன் அசைகிறது என்றால் அது பழைய பதிவுகளால் அசைகிறது. அதாவது வாசனைகள், சம்ஸ்காரங்கள், நம்ம ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையானது நம்மளை அப்படி ஈர்த்து வச்சிருக்கு. அப்ப அதுலயே நம்மளை மீண்டும் மீண்டும் இழுக்கத்தான் பார்க்கும் அது. ஆனா நாம இந்த இடத்துல அந்த பழக்க தொடர்ச்சியால் மட்டுமே இவ்வாறு மனம் மாறுகிறது என்பதை எப்படி விசாரித்து பார்த்து இழுத்துக் கொள்ள முடியும்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து வர வரத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் சறுக்குறோம் நமக்கு தெரியும். நம்ம வந்து சரியா போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளை மாயை வேற மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். கொஞ்ச நாள் போன பிறகு யோசிப்போம், என்னடா இப்படி ஒரு நிலை நமக்கு வந்தது, அப்ப நம்ம எங்கேயோ சறுக்கிட்டோம், ஆனா நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்க, அப்ப நம்ம ஏன் ப்ராக்டிக்கலா வரல அப்படின்னு நமக்குள்ள புரியும் போது என்ன அந்த இடத்துல சாஸ்திரம் சொல்ல வருது அப்படின்னா, அந்த பழைய வாசனை இருக்குப்பா உங்ககிட்ட, பழைய பதிவு இருக்கு, அதை உன்னால விட முடியல, அதுதான் உன்னை மீண்டும் இழுத்துக்கிட்டு போய் வெளி விவகாரத்துல சிக்க வச்சு மாயையில மயக்கிடுச்சு. அப்ப நீ இந்த இடத்துல இருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும், நிதித்தியாசனம் மிக மிக முக்கியம். தான் அடைந்த தன்னிலையை தான் தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் இந்த சாஸ்திர அறிவை நம்ம விட்டுவிடக் கூடாது. சாகுற வரைக்கும் நாம இந்த சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது மிகப்பெரிய ஒரு பிரம்ம ஞானியே ஆயிட்டாலும் இங்க சாஸ்திரத்தை விட்டுட மாட்டாங்க. அதாவது அந்த சாஸ்திரத்தை வந்து ஏன் அந்த டச்லயே இருக்கணும்னா, மனசு எப்ப வேணா மாயையில ஈர்த்துடும், ஏன்னா மனசுதான மாயா. அப்ப இந்த ஞானத்தன்மைக்குள்ள வந்த பிறகு மகான்களும் ஞானிகளும் தன்னுடைய சுயத்தினுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்பவும் இந்த விஷயத்துக்குள்ள இந்த ஞானத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்குவாங்க. அது நடைமுறையில வாழ்ந்த எல்லா ஞானிகளையும் நீங்க பார்க்கலாம். நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, அந்த சுவாமிஜி, இந்த சுவாமிஜி, நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, யாருமே அந்த நிலையிலிருந்து மாறி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஒண்ணு உலகத்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அது சம்பந்தமான புத்தகம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு இருப்பாங்க. இப்படிதான் பெரும்பாலும் மகான்களை பூரா நீங்க பார்க்கலாம். பாருங்க, இவர் எங்க இருந்தாருன்னு தெரியுறீங்க, திடீர்னு ஞானி ஆயிட்டாருன்னு யாருமே அப்படி சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தர் நீங்க குறிப்பிட்டு யாரையாவது காட்டுங்க, யாருமே காட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே அனுபவத்துல வாழ்ந்து வாழ்க்கைய ஞானமா மாத்திக்கிட்டவங்க தான் ஞானிகள் பூரா. இப்ப யூடியூப்ல வேணா புது புது சாமியாருங்க வந்துருவாங்க, அவங்க திடீர்னு முளைச்சவங்க, அதாவது ஒரு நாள் பெஞ்ச மலையில வந்த காளான் மாதிரி திடீர்னு நான் தான் ஞானி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னை பிரகடனம் பண்ணிக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் ஞானி ஆயிட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்ங்கிறதுனால இதுக்கு ரெண்டு விஷயங்கள் நடைமுறை கொண்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிதித்தியாசனம், நம்ம வந்து அந்த நிலையில் தான் நிற்கணும். ரெண்டாவது இதை பற்றி விசாரணை, இந்த அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஆழமான புரிதலை பற்றி விசாரணை, இது ரெண்டும் நம்ம நடைமுறையில் வச்சுக்கிட்டே இருந்தா அந்த புரிதல் வந்து மேம்பட்டு அந்த புரிதலிலே நம்ம நிலை பெறுகின்ற நிலை உண்டாகும். அப்பதான் நான் சாட்சி என்ற தன்னிலையை தான் உணர்ந்து கொண்டு இங்க எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிற அந்த விவேகம் மேலோங்கி அப்போ இந்த உலகம் வந்து நம்முடைய பார்வையில வெற்று பார்வையா மாறும். அப்போ ஞானிகள் வந்து அப்படிதான் வாழ்றாங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல செயல எத்தனாவது செயலோட முடிக்கலாம் அப்படின்னா 66 முடிக்கலாம். அப்போ இங்க ஒரே ஒரு வரியில இந்த 66 ஸ்லோகத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அத்வைத ஞானத்தை பற்றிய ஒரு அறிவு வந்தது, ஆனால் அந்த அறிவில் நான் நிலை பெற வேண்டுமானால் அதற்கான பழக்கத்தை நான் மேம்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதாங்க. இப்ப இந்த செயல் அதான் சொல்ல வருது. அதாவது ஏன் சறுக்குகிறார்கள், இந்த ஞானத்தை கேட்ட பிறகும் ஏன் சறுக்குகிறார்கள் என்றால், வியாபகாரிக சத்தியத்திலே மீண்டும் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய பாரமார்த்திக சத்தியத்தை இழக்காமல் இருப்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த சாதுக்களுடைய சங்கமத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதாவது இந்த சாஸ்திரமும் சாதுக்களையும் எப்பொழுதும் விட்டுவிடவே கூடாது. அப்படி நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம இந்த பாதையில ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் சாதுக்களுடைய சங்கமம் தான் வாழ்க்கையில தன்னிறைவாகிற ஒரு வழிபாட்டு முறை. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க, எல்லாருமே சாதுக்களுடைய சங்கமத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஞானிகள் குருமார்கள் எல்லாம் போட்டுருவாங்க. ஒவ்வொரு வீட்டிலயும் குரு உபதேசம் குரு வழிபாடு உண்டு. ஆனா இன்னைக்கு யாருக்குமே குரு இல்லை, ஏன்னா யாருமே குருவை மதிக்கிறது இல்லை. இன்றைய மக்களுடைய பாரம்பரியம் எப்படி ஆயிடுச்சுன்னா, படிக்கிற ஸ்கூல்ல கூட ஸ்கூல் டீச்சரையே மதிக்கிறது இல்லை, அப்புறம் எங்க குருவை மதிப்பான்? ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற டீச்சரை கை வச்சுட்டு அவன் என்ன பண்றான், என்ன அடிச்சுட்டு போய் அப்பா கூப்பிட்டு வந்து அப்பா மூலமா அடிக்கிறான் வாதியாரைய. இப்ப நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறோம், ஒரு பையனை வந்து ஒரு வாதியார் அடிச்சுட்டாரம்மா, அவன் வீட்டுல போய் அப்பா கிட்ட சொன்னோடனே அவங்க அப்பா தண்ணி போட்டு வந்து இந்த வாதியாரை போட்டு அடி அடி அடிச்சிருக்கான். அப்ப இந்த வாதியார் அடுத்தது பையன் மேல கை வைப்பாரா, அடிக்க கட்டாரு. அப்ப அந்த மாதிரி வாதியாருக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்கூல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மாணவர்களை அடிக்க கூடாதுன்னு சட்டம் வேற போட்டாங்களா, அதனால வாதியாரும் கை வைக்கவும் மாட்டாங்க. அப்ப இதனால கல்வி முறை என்னாச்சு, கலங்க மடங்கி போச்சு. ஆனா அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, அதாவது மாதா பிதா குரு தெய்வம், அதாவது அம்மா அப்பாவுக்கு அப்புறம் கடவுளை காட்டி கொடுக்கறது குரு மட்டும்தான். அந்த குரு தெய்வத்தை காட்டி கொடுத்தா கடைசியில நான் தான் தெய்வம் என்று நம்மை நாம் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் உண்டாகும். அதுக்கு முதல்ல நம்மளை ஈன்றெடுத்த அப்பா அம்மா தான் முதல் தெய்வம், ஏன்னா அவங்க தான் நமக்கு உடம்பு கொடுத்தாங்க. இப்ப தாய் தந்தையை வந்து நம்ம ஏன் தெய்வமா போட்டுறோம், மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ. அப்ப ஏன் நான் அன்னையை தெய்வமாக போற்ற வேண்டும், அப்பாவை தெய்வமாக போற்ற வேண்டும்னா, எனக்கு அரிதான மனித உடல் கிடைப்பதற்கு கருவியாக இருந்திருக்கிறார்கள். இல்லைன்னா நான் ஒரு பன்னியா பிறந்திருப்பேன், இல்லை எருமையா பிறந்திருப்பேன். ஆனா நான் மனிதனாக பிறக்கணும்னா என்னுடைய தாயும் தந்தையும் மனிதனாக வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க பாக்கியம் செஞ்சதுனால நான் மனித உடம்பு எடுத்தேன். அப்போ அம்மாவும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்போ அவங்களுக்கு அப்புறம் எனக்கு குரு. அப்போ குரு தான் எனக்கு கடவுளை காட்டி கொடுப்பார். அப்போ அந்த குரு எப்போ நமக்கு புரியுதோ அப்போதான் கடவுள் தெரிவாருங்க, இல்லைன்னா கடவுள் தெரிய மாட்டார். அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. அது நிறைய பேருக்கு அந்த மாற்றம் நிகழறதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லைன்னா, அந்த பதிவு தான் சம்ஸ்காரம் அவங்கள வந்து கடவுளை காட்டி கொடுக்க விட மாட்டேங்குது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அவங்க கற்றுக்கொண்ட கல்வி முறையும் அவங்களுக்கு கடவுளை காட்டி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த 66வது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்வோம். நாளைக்கு 67 தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.